நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் சீர்தன், லோஷன் மற்றும் சஞ்சித்.
வணக்கம்.
வணக்கம்.
உங்கள் மூவருக்கும் SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள்.
நன்றி.
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 தமிழ் மொழியை ஒரு பாடமாக நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தின் உயர்தர பரீட்சையில் தேர்வாகி இருக்கிறீர்கள். சீர்தன் 97 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள். லோஷனன், சஞ்சிதா இருவரும் 96 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள் என்று நியூ சவுத் வேல்ஸ் மாநில கல்வித்துறை அறிவித்திருக்கிறது. ஆனால் லோஷனன் நீங்கள் இரண்டாம் இடத்தில் இருப்பதாகவும் சஞ்சிதா மூன்றாவது இடத்தில் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. முதலிலே சீர்தனுடன் ஆரம்பிப்போம். 97 புள்ளிகளை நீங்கள் பெற்றிருக்கீர்கள். உங்கள் பெற்றோர் மற்ற 3 புள்ளிகளும் அங்கே சென்று விட்டது என்று கேட்கவில்லையா?
இல்லை, அவ்வாறு கேட்கவில்லை. அது சும்மா நகைச்சுவைக்கு பெற்றோர்கள் கேட்பதுண்டு. ஆனால் அவர்கள் நிச்சயமாக மகிழ்ச்சியாகத்தான் இருந்தார்கள். என்னுடைய ஆசிரியர்கள், என்னுடைய பெற்றோர்கள் எல்லோரும் கடினமாக உழைத்திருந்தார்கள். அவர்களுடைய உழைப்புக்கு ஏற்றவாறு நான் என்னால் முடிந்த அளவு என்னுடைய பரீட்சையில் நான் திறன்பட செய்திருக்கின்றேன் என்று சந்தோஷத்தோடு தான் நான் இருக்கின்றேன்.
லோஷன, நீங்கள் 96 புள்ளிகளை பெற்று இரண்டாவது இடத்தில் வந்திருக்கிறீர்கள். சஞ்சிதாவும் 96 புள்ளிகளை பெற்றதாகத்தான் பட்டியலிடப்பட்டிருக்கிறார். ஆனால் அவருக்கு 3 இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது ஏன்?
நான் இருக்கின்றேன், அந்த தசமங்களில் வித்தியாசம் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. 96 தசம், அந்த வித்தியாசங்களில் தான் இரண்டாம் இடத்திலிருந்து 3 இடத்திற்கான வித்தியாசம் இருக்கும் என்று என்னால் ஊகிக்கக்கூடியதாக இருக்கின்றது.
நீங்கள் மூவரும் ஆஸ்திரேலியாவிற்கு எப்பொழுது வந்தீர்கள்? எத்தனை வருடங்களாக ஆஸ்திரேலியாவிலே வாழ்ந்தீர்கள்?
நான் ஆஸ்திரேலியாவுக்கு 9 வருடங்களுக்கு முன்பு வந்திருந்தேன், 2011. நான் தமிழ் பாடசாலையை 2 தான் தொடங்கியிருந்தேன். அதனால் நான் என்னுடைய தமிழ் பாடசாலையில் கூட எல்லா ஆசிரியர்களோடும் கற்றுத்தான் நான் இறுதியில் இந்த பரீட்சையை எடுத்திருக்கின்றேன்.
நான் 2 வருடங்களுக்கு முன்பு தான் ஆஸ்திரேலியாவுக்கு வந்திருந்தேன். 2 வருடங்களாக ஆஸ்திரேலியா வந்து கொண்டிருந்தேன்.
நான் ஆஸ்திரேலியாவிலே பிறந்து வளர்ந்து தமிழ் பாடசாலை முன் பள்ளியில் இருந்தே தொடங்கினேன்.
ஒரு கருத்து பரவலாக நிலவுகிறது, ஊரிலிருந்து அண்மையில் வந்தவர்கள் தமிழ் மொழியில் சிறப்பு தேர்வு பெறுவதில் ஆச்சரியம் எதுவும் இல்லை என்று.
நிச்சயமாக அது வந்து உண்மையான கருத்து இல்லை. அதாவது பகல் கூட கல்விப்பட்டிருக்கின்ற அண்மையில் தாய்நாடுகளிலிருந்து வருபவர்களுக்கு இலகுவாக இருக்கும் என்று. ஆனால் இங்க இருக்கிற பாடத்திட்டமானது இருவருக்கும் ஏற்ற வகையில் தான் அவர்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே பிறந்து வளர்ந்திருந்தாலும் சரி, அல்லது அண்மையில் வந்திருந்தாலும் சரி, இருவரும் ஒரே மாதிரியான நிலைமையை தான் எதிர்நோக்க வேண்டியிருக்கின்றது. ஆனால் என்ன என்றால், இங்கு தாய்நாடுகளிலிருந்து வந்தவர்களுக்கு தமிழ் இலகுவாக இருக்கும், இங்கு இருக்கின்றவர்களுக்கு கொஞ்சம் ஆங்கிலம் இலகுவாக இருக்கும். அதுதான் வித்தியாசமே தவிர மற்றது அவ்வளவான வித்தியாசங்கள் இல்லை.
என்னை பொறுத்தவரை என்னுடைய நண்பர் கூறியது போன்று இது ஒரு தவறான விடயம் என்றுதான் நான் கூறுவேன். ஆஸ்திரேலியாவில் பிறந்து வளர்ந்தாலோ அல்லது ஆஸ்திரேலியாவிற்கு பிந்தி வந்திருந்தாலும் கூட நாங்கள் மாணவர்களாக ஆங்கிலத்தையும் தமிழையும் இரண்டையும் சமமாகத்தான் கற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஆஸ்திரேலியாவுடைய மொழி ஆங்கிலம் என்பதனால் அவர்கள் இங்கு இரு மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். இந்த வகையில் பரீட்சையில் கூட நாங்கள் பரீட்சையை செய்யும் போது சில பகுதிகளை நாங்கள் தமிழில் வாசித்து தமிழின் ஊடாக விளங்கிக் கொண்டு கேள்விகளுக்கு ஆங்கிலத்தில் வாசித்து ஆங்கிலத்திலேயே பதிலை அளிக்க வேண்டி இருக்கின்றது. இந்த காரணத்தால் எங்களுக்கு சமமாகத்தான் அவர்கள் இந்த பரீட்சையை தயாரிக்கின்றார்கள் என்று என்னால் உறுதியாக கூற
முடியும். அதாவது இந்த கருத்து வந்து மிகவும் பொய்யாக சொல்லுது. நானும் இதே கருத்தை நம்பினேன். ஆனா எனக்கு போக போகதான் தெரிஞ்சது இது எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு திறன் என்று. இங்கு பிறந்தாலும் அல்லது இலங்கை மற்றும் இந்தியா போன்று வந்தாலும் இருவரும் இந்த பரீட்சை செய்யும் போது ஒரே அளவில் தான் இருக்கிறோம் என்று நான் நம்புவேன். என்றால் இந்த பரீட்சை திட்டம் வந்து இருவரும் செய்யக்கூடியதாக தான் இருக்கின்றது. இதை நான் இந்த வரையிலும் தான் புரிந்து கொண்டேன். மற்றும் இந்த பரீட்சை தேர்ச்சி பெற்று வெவ்வேறு சூழ்நிலையில் இருந்து வந்து அது நாங்கள் எல்லோரும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
உங்களுடைய பரீட்சைக்காக ஒரு தலைப்பிலே நீங்கள் ஆராய்ச்சி செய்திருப்பீர்கள் இல்லையா?
நான் தமிழர்களின் வாழ்வில் ஜல்லிக்கட்டு என்ற தலைப்பில் ஆராய்ச்சி செய்திருந்தேன். எனக்கு சிறு வயதிலிருந்தே தமிழர்களுடைய விளையாட்டுகள் என்றால் எனக்கு பிடிக்கும். நான் திரைப்படங்களின் ஊடாகவோ அல்லது புத்தகங்கள் வாசிப்பதன் ஊடாகவோ எனக்கு இந்த விளையாட்டின் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டிருந்தது.
நான் தெரிவு செய்த தலைப்பு வந்து தஞ்சை பெருங்கோயிலுடைய கட்டிடக்கலை தொழில்நுட்பங்களை பற்றி தெரிவு செய்து கொண்டேன். இது எனக்கு நான் தெரிவு செய்ய காரணம் வந்து என்னன்னா, நான் 2016 இந்தியா சென்றிருந்த பொழுது தஞ்சை பெருங்கோயிலுக்கு செல்வதற்கான வாய்ப்பு ஒன்று கிடைத்திருந்தது. அப்பொழுது அந்த கோயிலை பார்த்து எனக்கு ஒரு வியப்பம் அடைந்திருந்தேன். அவை ஒரு தலைப்பை பற்றி ஆராய வேண்டும் என்ற அந்த ஒரு கட்டாயம் வந்து இருந்த பொழுதோ சோழர்களுடைய கட்டடக்கலைக்கு ஒரு உதாரணமாக இருக்கின்ற தஞ்சை பெருங்கோவிலை நான் தெரிவு செய்யலாம் என்று அதனை தெரிவு செய்து கொண்டேன்.
நான் தமிழர் வாழ்வில் உழவு தொழில் என்ற தலைப்பில் ஆராய்ச்சி செய்தேன்.
கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக இந்த ஆராய்ச்சிகள் அனைத்துமே நீங்கள் இங்கே இருந்தே செய்தீர்களோ?
கொரோனாவில் வீட்டுக்கு வெளியால போக முடியாத சூழ்நிலை, அப்ப சில நேரம் நூலகத்திற்கும் செல்ல முடியாம இருந்தது. அதனால் வீட்டிலிருந்து இனிய வழியாக கட்டுரைகளோ அல்லது நிகழ்ச்சிகளோ, புதிய தலைமுறை பல பெண்கள் நிலை விவசாயத்தில் என்ற நிகழ்ச்சி ஒன்றை வெளியிட்டது, அதை பார்த்தோ என்னுடைய தகவல்களை எடுத்து நான் சேமித்தேன் என்று சொல்ல முடியும்.
SBS தமிழ் நமது மொழியில் எமது ஆஸ்திரேலியா. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SBS தமிழ் நிகழ்ச்சியில். நாம் நியூ சவுத் வேல்ஸ் மாநில HSC தேர்விற்காக தமிழ் மொழியை ஒரு பாடமாக எடுத்து முதல் மூன்று இடத்தில் தேர்வாகியிருக்கும் சீர்தன் ஜசிதரன், லோஷனன் ஆதவன் மற்றும் சஞ்சிதா வேலாயுதர் ஆகியோரோடு உரையாடி கொண்டிருக்கிறோம். உங்களது எதிர்கால திட்டம் என்ன? நீங்கள் இப்பொழுது 12ஆம் வகுப்பில் படிக்கிறீர்களா அல்லது 11ஆம் வகுப்பா?
11ஆம் வகுப்பு பாடசாலை, ஆங்கில பாடசாலை.
உங்களது எதிர்கால திட்டம் என்ன?
இன்னும் அவ்வளவு தீர்மானிக்கவில்லை, ஆனால் நான் விஞ்ஞான துறையில் தான் வேலை செய்ய வேண்டும் என்று ஒரு நோக்கம் இருக்கின்றது.
தமிழ் HSC வந்து 12ஆம் வகுப்பு எழுதினேன். நான் இப்பொழுது பாடசாலையில் வந்து 11ஆம் வகுப்பு, அடுத்த வேடா 12ஆம் வகுப்பு. என்னுடைய எதிர்கால லட்சியம் வந்து நான் பொறியியல் துறையில் செல்ல வேண்டும் என்ற ஒரு விருப்பத்துடன் இருக்கின்றேன். நான் என்னுடைய பாடசாலையில் தற்போது ஆண்டு 11 படித்துக் கொண்டிருக்கின்றேன். அடுத்த வருடம் ஆண்டு 12க்கு போகின்றேன். தமிழ் மொழியை என்னுடைய அடுத்த சந்ததிக்கு கொண்டு செல்வதற்கு நான் தமிழ் பாடசாலையிலோ அல்லது தமிழுக்காகவோ ஏதாவது ஒரு வகையில் ஈடுபடலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். தனிப்பட்ட வகையில் நான் என்னுடைய எதிர்காலத்தில் மருத்துவத்துறையில் ஈடுபட விரும்புகின்றேன்.
நீங்கள் நண்பர்களுடன் என்ன மொழியில் பேசுகிறீர்கள்?
நான் பொதுவாக என்னுடைய தமிழ் நண்பர்களோடு பாடசாலையில் அல்லவோ அல்லது வீட்டிலிருந்து தொலைபேசி நூலாக அழைத்தால் கூட நான் தமிழ்தான் அதிகம் உரையாடுகின்றேன். நான் நிச்சயமாக தமிழ் பேச தெரிந்த நண்பர்களுடன் நான் தமிழ் தான் பேசுவேன். தமிழ் பேச தெரியாத தமிழ் மொழியை தாய மொழியாக கொண்டவர்களுடன் கூட தமிழை பேசுவதற்கான முயற்சிகளை நான் செய்தேன். ஆனால் தமிழ் தெரியாத ஆங்கில நண்பர்களுடன் நிச்சயமாக ஆங்கிலத்தில் தான் நான் பேசி வருகின்றேன்.
நானும் அவ்வாறுதான், தமிழ் நண்பர்களுடன் பெரும்பான்மையாக தமிழ் தான் பேசுவேன். சில நேரம் ஆங்கில நண்பர்களுடனும் தெரியாமலேயே தமிழ் பேசும் நிலைமைகள் இருக்கின்றது.
உங்கள் குடும்பத்தினருடன், உங்கள் சகோதர சகோதரிகளுடன் என்ன மொழியிலே பேசுகிறீர்கள்?
நான் 2011 தான் இலங்கையிலிருந்து வந்திருந்தேன். என்னுடைய தம்பியும் என்னோடு வரும்போது, அவருக்கு 4 வயது, எனக்கு 7 வயது. என்னுடைய தங்கை இங்கு ஆஸ்திரேலியாவில் வந்துதான் பிறந்திருந்தார். ஆனாலும் நாங்கள் தற்போது வீட்டில் பொதுவாக உரையாடும் போதோ அல்லது குடும்பமாக இருந்து உரையாடும் போதோ நாங்கள் தமிழில் தான் கலைப்பது உண்டு. சில நேரம் என்னுடைய தம்பிக்கும் தங்கைக்கும் பாடம் சொல்லிக் கொடுக்கின்ற நான் அந்த வேளையில் மட்டும் நான் ஆங்கிலத்தில் கலைப்பேன். ஆனால் எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுக்கு அறிவுரை கூறி வளர்ப்பதன் காரணத்தால் நாங்கள் பொதுவாக தமிழில் தான் கலைப்பது உண்டு. என்னுடைய அப்பா வந்து 11 வருடங்களுக்கு முன்பு ஆஸ்திரேலியா வந்தவர். நான், அம்மா மற்றும் தம்பி 2 வருடங்களுக்கு முன்பு வந்திருந்தோம். இருந்தாலும் நாங்கள் பேசுகின்ற பொழுது தமிழில் தான் பேசுவோம். வீட்டில் தமிழில் தான் பேசுவோம். உறவினர்களுடனும் தமிழில் தான் பேசுவோம். பாடசாலைகளின் போது மட்டுமே நண்பர்களுடன் ஆங்கிலத்தில் பேசுவதற்கான தேவை ஏற்படுகிறது.
நான் இங்கு பிறந்து வளர்ந்தாலும் வீட்டிலேயே எல்லோரும் தமிழ் தான் பேசுவோம். சில நேரங்களில் அக்காவுடன் பேசும் போது ஆங்கிலம் பேசுவோம். அவ என்னுடைய பாடங்களுக்கு உதவும் போது ஆங்கிலத்தில் உரையாடுவோம். ஆனால் பெரும்பான்மையாக இங்கே நாங்கள் தமிழில் தான் உரையாடுவோம்.
மகிழ்ச்சியாக இருக்கிறது கேட்பதற்கு. நீங்கள் மூவருமே ஹோம்புஷ் உயர் பாடசாலையில் தான் தமிழ் கல்வி பயின்றிருக்கீர்கள் இல்லையா?
நாங்கள் மூவரும் ஹோம்புஷ் தமிழ் பாடசாலையில் கற்று வருகின்றோம். இந்த வகையில் இவ்வளவு 33 வருடங்களாக எங்களுடைய ஹோம்புஷ் தமிழ் பாடசாலை நடந்து கொண்டிருப்பது ஒரு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான விடயம். எதிர்காலத்தில் இது இன்னும் மேல் மேல் வளர்ந்து நன்கு செயற்படுவதற்கு நானும் என்னுடைய நண்பர்களும் சேர்ந்து அதற்கு உதவுவோம் என்று நான் நம்புகின்றேன்.
உங்களைப் போல தமிழ் கற்கின்ற மாணவர்களுக்கு உங்கள் அனுபவங்களிலிருந்து என்ன சொல்வீர்கள்?
தமிழ் என்பது ஒரு பாடமாக மட்டும் பார்க்காம ஒரு அடையாளமாக கருதி முழு மனதுடன் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்துடன் இருக்க வேண்டும். சிறு வயதில் இருந்தே அதை இருக்காம இருந்தாலும் இன்று நீங்க அதை எடுத்துக்கொள்ளணும் என்று நான் சொல்வேன்.
தமிழை படிப்பது மட்டுமில்லாமல் தமிழுடனே வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். தமிழுடன் வாழ்ந்தால்தான் அதனை தமிழை அந்த பாடமாக படிக்கின்ற பொழுது அதனை சிறப்பான வகையில் ஒப்பிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆஸ்திரேலியா ஒரு பல்கின கலாச்சார நாடு. அவர்களுக்கு விளங்குது எங்களுடைய தாய்மொழி, எங்களுடைய மொழியை நாங்கள் ஆங்கிலத்தை தாண்டி கற்க வேண்டும் என்று அவர்கள் விளங்கி கொண்டிருக்கின்றார்கள்.
ஆனால் அதே போன்று மாணவர்களான எங்களுக்கு அவர்கள் தமிழை ஒரு பாடமாக உயர்தர பரீட்சைக்கு எடுக்கலாம் என்று அவர்கள் தூக்கி தரும் போது அந்த வாய்ப்பை நாங்கள் விட்டுவிடக் கூடாது.
நல்லது. உங்கள் மூவரது வெற்றிக்கும் உங்களது எதிர்கால முயற்சிகளுக்கும் எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் வாழ்த்து கூறி உங்களது அடுத்த வருட எச்எஸ்சி சிறப்பாக அமைய வேண்டும் என்று வாழ்த்து கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
நன்றி. எங்களுக்கு இன்று வாய்ப்பளித்த எஸ்பிஎஸ் வானொலி அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
நன்றி. எங்கள் அனைவரையும் அழைத்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றவை எங்களுக்கு இன்னும் ஊக்கம் கொடுத்ததற்கு எஸ்பிஎஸ் வானொலிக்கு நாங்கள் நன்றியை கூறிக்கொள்கின்றோம்.
இந்த வாய்ப்பை தந்ததற்கும் எங்களை ஊக்குவித்ததற்கும் எஸ்பிஎஸ் வானொலிக்கு மிகவும் நன்றி கூற விரும்புகிறேன்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். எஸ்பிஎஸ் தமிழின் Facebook.